நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று நாம் உரையாடவிருக்கும் தலைப்பு, தேர்தல் முடிவும் உங்களது எதிர்பார்ப்பும், அதாவது புதிய அரசிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்லைடை சேர்ந்த செந்தில் அவர்கள். இவர் ஆஸ்திரேலிய அரசியலை உன்னிப்பாக அவதானித்து வருபவர். அவரிடமிருந்து சில கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக் கொள்வோம். வணக்கம் செந்தில் அவர்களே.
வணக்கம்.
லேபர் கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த லேபர் கட்சியின் வெற்றியையும் லிபரலின் தோல்வியையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
முதலாவதாக நம்ம லிபரலோட தோல்வியை பத்தி ஒரு குயிக்கா பாத்துடலாம். என்னோட கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்னன்னா, அவங்க வந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கலையோன்றதுதான் என்னுடைய கருத்து. அது இல்லாம வந்து பொதுவா சிறுவர் முதல் முதியவர் வரை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு டாபிக் வந்து கிளைமேட் சேஞ்ச். அந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்காம போனது ஒரு பின்னடைவு அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நலம், அப்புறம் பெண்களுக்கான மரியாதை, இதில் எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அவங்களுடைய லிபரல் கட்சிக்குள்ளேயே வந்து அந்த ப்ரோக்ரெசிவ் குரூப்பை வந்து ரைட் விங் கொஞ்சம் இக்னோர் பண்ணதுக்கு அதோட பிரதிபலிப்பு தான் இந்த தேர்தல் முடிவுன்னு என்னுடைய கணிப்பு. லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின எலெக்ஷன்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் போய் பேசினாங்க. அது வந்து ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தது. இந்த வாட்டி வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டு கேம்பெயின் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிள் மெசேஜிங், சைல்டு கேர், மெடிகேர் அண்ட் ஏஜ் கேர்னு ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்களுடைய செய்தியை வந்து கிளியராக மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. அது இல்லாமல் சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. சேலரி ஹைக், இன்ஃப்ளேஷனை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்ததுன்னு என்னுடைய கருத்து, ரேணுகா.
சரி, இப்போது ஒரு நேயர் இணைந்திருக்கிறார் செந்தில் அவர்களே. அந்த நேயரிடம் கருத்து கேட்டுவிட்டு நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். வணக்கம் பஷீர். இப்ப புதிய ஆட்சி வந்திருக்கிறது, என்னென்ன கொள்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
நான் வந்து முக்கியமா எதிர்பார்க்கிறது, போன எலெக்ஷன்ல, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் வந்து நெகட்டிவ் கியர். ஆனா இந்த எலெக்ஷன்ல அதை வந்து அவங்க பிரச்சாரமா சொல்லவே இல்லை. இருந்தாலும் அந்த நெகட்டிவ் கியரை தூக்குனா நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. காரணம், அதனால வீட்டு வேலை இறங்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு என்னுடைய கணிப்புல. அடுத்து வந்து இவங்க முதல்ல இந்த கேவிண்டட் ஆட்சியை இழந்ததுக்கு முக்கியமான காரணம் போட்டு வருகைகள். அதை பிரச்சாரம் பண்ணியே லிபரல் வந்து அதை அந்த நேரத்தில் ஆட்சியை கைப்பற்றினாங்க. ஸோ அந்த விஷயத்துல இவங்க இல்லீகலா போட்ல வர்றத வந்து முழுமையா தடுக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டு எதிர்பார்க்கிறேன். அடுத்து வந்து இந்த வருஷம் முழுக்க ஒரே ஸ்ட்ரைக்குன்னு எல்லாமே பேரைஸ்க்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த விஷயத்துல அவங்க வந்து கவனம் செலுத்தினா நல்லா இருக்குங்கிறதும் என்னுடைய கருத்து.
சரி, மிக்க நன்றி பஷீர். நீங்கள் உங்களது எதிர்பார்ப்பை குறிப்பிட்டீர்கள். பார்ப்போம் அவர்களது நடவடிக்கைகள் எப்படி அமைகிறது என்று. மிக்க நன்றி. இதேவழி செந்தில் அவர்களே, இந்த புதிய நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம், கடந்த அரசு எதிர்கொண்ட முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று இந்த பெண்கள் தொடர்பில் அவர்களது பிரதிநிதித்துவம், அவர்கள் நடத்தப்பட்ட முறை இல்லையா? எனவே இந்த புதிய அரசில் இந்த பெண்களின் பிரதிநிதித்துவம் எவ்வாறு அமையவிருக்கிறது என்று சற்று விளக்குங்கள்.
இந்த 2022 பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38% எம்பிங்க வந்து பெண்களாக இருக்க போறாங்க கீழ்சபையில். மேல் சபையில வந்து அது 50% வந்து தாண்டியிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலையை நோக்கி நம்ம வந்து பயணித்துட்டு இருக்கோம். இது எதுக்காக சொல்றேன்னா, உலக லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன் ரெப்ரசன்டேஷன் இந்த பார்லிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50th ரேங்க் கிட்ட இருக்கு. அது வந்து இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் முன்னேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது மாதிரி வரும்போது என்ன ஆகுனா, பெண்கள் சம்பந்தமான அந்த சட்டத்திட்டங்கள் வைக்கும் போது சரியான அணுகுமுறை இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலை. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும்ட்டு எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். அது வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறது வந்து ஒரு சரியான அறிகுறி இல்லை. இப்போ வந்து அதுக்கு வந்து ரிப்பேர் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம். நம்மளுடைய சமுதாயத்திற்கு. ரேணுகா,
சரி, அதே போன்று கிரீன்ஸ் கட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால், முன்னர் அவர்களுக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருந்தார் இல்லையா பழைய நாடாளுமன்றத்தில், ஆனால் இப்போது 4 பேராக அது அதிகரிக்கிறது. அதே போன்று செனட் அவையை எடுத்துக்கொண்டால் அதிலும் அவர்களது எண்ணிக்கை 2 மடங்காகிறது. கிரீன்ஸ் கட்சியின் இந்த எழுச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
கிரீன்ஸ் எழுச்சி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன். எதற்காக சொல்றேன்னா, வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சில வந்து பயங்கர ஃபோக்கஸ் இருக்கு. லேபர் வந்து கமிட் பண்ணிருக்காங்க கிளைமேட் சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ பண்ணுவோன்ட்டு. அதுக்கு வந்து ஒரு பக்கபலமாகவும் அதே நேரத்துல வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டான ட்ராக்ல போனா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு கிரீன்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து மெடிக்கேர் இருக்கு. மெடிக்கேர் வந்து நார்மல் ஹெல்த் கேர் எல்லாத்துக்குமே மெடிக்கேர் வந்து டேக் கேர் பண்ணுது. பட் டென்டல் கேருக்கு வந்து மெடிக்கேரில் கவரேஜ் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் கிரீன்ஸ் வந்து அது ஒரு அவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா கொண்டாந்துருக்காங்க. அது இந்த 3 வருஷத்தில் செயல்பாட்டு கொண்டாடலைனாலும் கண்டிப்பாக வருகின்ற அடுத்த பாராளுமன்றத்திலேயாச்சும் அவங்களால அந்த வந்து ஃபோக்கஸ்டா கொண்டாட முடியும். இது கொண்டாடுறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டென்டல் கேர் வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அது வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த சாமானிய மக்களோட கஷ்டத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கிரீன்ஸ். சோ அந்த வகையில பார்க்கும்போது சாதாரண மனிதர்களுடைய கஷ்டங்கள் அரசுக்கு வந்து எடுத்து உரைக்கிறதுக்கு வந்து கிரீன்ஸ் வந்து ஒரு நல்ல முயற்சி செய்வாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ரேணுகா,
சரி, இன்னும் ஒரு நேயரும் இணைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். வணக்கம், உங்களுடைய பெயர்?
சிவசாமி.
சிவசாமி ஐயா, சொல்லுங்கள், உங்களது எதிர்பார்ப்பு என்ன?
மக்களுக்கு சம்பளம் உயர்வு. என்னென்னா, மக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்க, சாமான்கள் இல்லாத நாளுக்கு நான் வெளியேறி கொண்டு போகுது. வயது நாட்களுக்கு உதவிகள், மற்ற மெடிக்கேர் உதவிகள், அதுகள் கட்டாயம் டிரைவர் செய்தோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதிகமாக செய்வாங்க. பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய மாதிரி லிபரல் விட்ட பிள்ளைய இவங்கள் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லேபர் நல்ல ஆட்சி நடத்தும்னு எதிர்பார்ப்போம். வணக்கம்.
சரி, மிக்க நன்றி ஐயா உங்களது கருத்துக்கு. இந்த டீல் வேட்பாளர்கள், அதாவது டீல் என்பது பச்சையும் நீலமும் கலந்த நிறம், அதாவது கிரீன்ஸ் கட்சியின் காலநிலை மாற்றம், லிபரல் கட்சியின் பொருளாதார கொள்கை, இவை இரண்டையும் முன்னிறுத்தி போட்டியிட்டவர்கள் ஏனைய சுயேட்சைகளை விடவும் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களது இந்த வெற்றி எதை காட்டுகிறது?
அதாவது இது எதை காமிக்கிறதுன்னா, நம்மளுடைய மக்களுடைய முற்போக்கு சிந்தனையை தான் நான் காமிக்கிறதா நான் பார்க்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, காலம் தொட்டு நம்ம பார்க்கும்போது அரசியல் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கட்சியில் இருக்கணும், கட்சி சார்ந்த கொள்கையை பின்பற்றி இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு இலக்கை வந்து முறியடித்து ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, எந்த விதமான அரசியல் முன் அனுபவமும் இல்லாதவங்க மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் வரும்போது அவங்களுடைய வேண்டுகோளை இணங்கி மக்கள் வந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுடைய சமுதாய முன்னேற்றத்துடைய பிரதிபலிப்பாக தான் அவங்களுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். அது இல்லாமல் இதில் இந்த டீல் இண்டிபெண்டன்ஸில் வந்து பாதி பேருக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா லிபரலுக்கு லிபரலுடைய கொள்கையில் ஓரளவுக்கு ஈர்க்கப்பட்டவங்க தான் முன்னாடி. அவங்களுடைய கொள்கைக்கு இல்லாட்டி அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வந்து கட்சி வந்து செயல் வடிவம் கொடுக்கவில்லை, அந்த வருத்தத்தில் தான் அவங்கெல்லாம் வெளியில் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சில் வந்து லிபரல் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ரெண்டாவது வந்து விமென்க்கான ரெஸ்பெக்டில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. நம்பர் தேர்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கணுன்றது வந்து அவங்க சரியாக ஃபோக்கஸ் பண்ணலன்றத இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனாக வச்சு அவங்க வெளியில் வந்து ஆரம்பித்தது தான் இந்த டீல் இண்டிபெண்டன்ட் குரூப். இது வந்து ஒரு ஆரோக்கிய நிலையை காமிக்குது. அதே நேரத்தில் பிரதான கட்சிகளான லேபர் மற்றும் லிபரலுக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கை மணி. ஏன்னா பொதுமக்களுடைய வாய்ஸஸை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்றதுக்கு இந்த டீல் இண்டிபெண்டன்ஸோட எலெக்ஷன் வந்து ஒரு சிறந்த உதாரணம். இந்த உதாரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆஸ்திரேலியாவோட நிற்க போறதில்லை. இதை பேஸ் பண்ணி மிச்ச கண்ட்ரிலேயே இந்த வேவ் வந்து கண்டினியூ ஆகுன்றது என்னுடைய பயங்கர எதிர்பார்ப்பு. வருகின்ற அடுத்த அமெரிக்கா தேர்தலில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்ன்றது இல்ல யுகேல வரும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு.
சரி, இப்போது மனு அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரிடம் இருந்து கருத்து கேட்போம். வணக்கம் மனு அவர்களே.
வணக்கம். இந்த இந்த நாடு வந்து பல் கலாச்சார நாடு. நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், வியட்நாம்ல அமெரிக்கா வியட்நாம் போர் நடக்கும்போது அங்கே இருந்து மக்கள் இங்கே போட்ல வந்தார்கள். இரண்டாம் உலக யுத்தம் வந்த முடிவில எல்லாம் யூரோப்ல இருந்து கணக்கு மக்கள் இங்கே வந்து குடியேறினார். அப்ப அந்த காலங்காலமாக உலகத்துல இங்கே பிரச்சனை நடக்கக்குள்ள மக்கள் வந்து தங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு போயினும். இப்ப ஸ்ரீலங்கால பிரச்சனை எவ்வளவு ஆழமா நடக்குதுன்னா, இந்த 2009 இந்த போட்ல இங்க போட்ல வந்த ஆக்கள் இந்த இது வந்து கூட நிக்க கூட 3-2 வந்தது. ஏன்னா அங்கே அவ்வளவுக்கு நீலேண்ட ஒரு வேஸ்டான ஒரு பிரச்சனை நடந்தது. அப்ப வியட்நாம்ல இருந்து வந்தவையல் ஏற்றுக்கொள்ளலாம், இரண்டாம் முதலாம் அந்த யுத்தங்கள்ல இருந்து யூரோப்ல இருந்து வந்தவையல் எல்லாம் இந்த நாடு ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால், இது வந்து அது ஒரு ஒன்றுக்கு ஏன்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி கிடக்கு. நான் ஜெர்மனுக்கு போன போது ஜெர்மன்ல முதல் சொன்னார்கள், நீங்க எங்கே இருந்து வந்தீங்க அங்க திரும்பி போகுண்டு. அப்புறம் அங்கே இருந்து அந்த யூஎன்ஓ அதிகாரிகள் சொன்னார்கள், இல்லையே அவரை திருப்பி அனுப்ப வேண்டாம், அவரை விசாரிக்க சொல்லி. என்றால் அங்கே ஒரு சட்டம் இருக்குது, அகதியா வந்தா அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு அவர்கள் இதை சொன்னார்கள். அதே மாதிரி நான் சொல்றேன், ஆஸ்திரேலியா என்ன உள்பாரதே மட்டும் வர்றதைய விசாரிப்போ, விசாரிச்சு ஜனீனான ரிஃப்யூஜி என்று சொன்னா நீங்க வந்து அதை வந்து யூஎன் இதை பொறுப்படுத்துவோம். பொறுப்படுத்து பக்கத்துல நியூசிலாண்ட் இருக்கு, கனடா, இந்தந்த நாட்டுக்கு இப்போ ஒரு 1000 பேர் வந்தா அதை பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் நாட்டுக்கு அனுப்புவோம்.
ஒரு 10 நாட்டுக்கு நீங்க பிரிச்சு 100 அனுப்பி விட்டா அது பெரிய ஆஸ்திரேலியாவுக்கு 100 தான் வருது, நியூசிலாந்துக்கு
100. இப்போதைக்கு அவர்கள் சொல்வது, அதாவது 3வது நாட்டில் குடியமர்த்தப்படுவது தொடர்பில் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பார்ப்போம் காலப்போக்கில் அவர்கள் ஏதாவது கொள்கைகளை அறிவிக்கிறார்களா என்று. நன்றி. சரி, இப்போது சிவா அவர்களும் அணிந்திருக்கிறார், வணக்கம்.
நன்றி. நன்றி தங்கச்சி ரேணுவா. எதிர்பார்க்க என்ன, நாங்க மெத்ததிகளை இந்த நாட்டுக்குள்ள உரிமைகள் எல்லாம் எங்களுக்கு இங்கே பிரஜா உரிமை பெற்றவர்கள் சிட்டிசனாக இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன மங்களை கிடைக்கிறதும் பார்க்க கூடுதல் கிடைக்க வேணும் என்றுதான் ஒருவரும் சொல்லுகின்றார்களே, வேறு சொல்லுகின்றார்கள். மெடிக்கார் வேணும், அந்த வேணும், பள்ளி வசதி வேணும், சம்பள உயர்வு வேணும் என்று. ஆனால் எங்களுக்கு கிடைத்தது கூட கிடைக்காமல் இங்கே ஒரு பிரஜா உரிமை வச்சு எத்தனையோ நாட்டு மக்கள் தவியாக தவித்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நான் எங்களுக்கு கிடைத்த 100 கிடைத்துட்டு 150 கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் பார்க்க அவர்களுக்கு இங்கு பிரியா உரிமை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அன்பர் மனோகூர்னது போன்று அவர்கள் எல்லாம் நான் திரும்ப கூறியில்லை, எல்லாரும் கப்பலில் வந்தவர்கள் தான், ஜாதியில் உள்ளவர்கள் இவரும் இந்த அபோரிஜன் மக்களை தவிர எல்லோருமே வந்தவர்கள் தான், வெள்ளக்காரர் உட்பட எல்லோரும். நாங்கள் 15 வருடத்துக்கு முன்னம் வந்தோம், அவர்கள் 100-150 வருடத்துக்கு முன்னம் வந்தார்கள். ஒவ்வொரு புலம்பெயர்ந்து உயிரை காப்பாற்றுவதற்காகவும் பொருளாதாரத்தை தங்களது பொருளாதார நலன்களுக்காகவும் இங்குதான் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் எங்கள் இலங்கை மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்று விசாக்கள் என்று 5 6 என்று தடுப்பு மாதங்களில் 10 திருமணமாகி மனைவியை பிரிந்து கணவனை பிரிந்து எத்தனையோ தவியாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உள்ளங்களுக்கெல்லாம் இந்த லேபர் அரசாங்கம் வந்து வரவு போட்டில தன்னும் மாக்களை எடுக்காட்டிலும் இங்கு இருக்கின்றவர்களுக்கு தன்னும் அந்த ஒரு பிரஜா உரிமையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய.
மிக்க நன்றி சிவா அவர்களே. அதே போன்று மிக்க நன்றி இணைந்து கொண்டதற்கு. செந்தில் அவர்களே மிக்க நன்றி. நிறைய நேர்கள் இணைந்து கொண்டபடியால் இன்னமும் பேச முடியவில்லை, மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உரையாடுவோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் நன்றி.